الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد اللهم صل على جل ثناه وتعالى بفضله அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய அம்பினால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரர்களால் வார வாரம் இந்த இடத்திலே அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கொடுக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை அறிந்து கொள்தல் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்றாகிய அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அலக திருநாமங்களில் ஒன்றாகிய அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்கிற பண்பை அல்லது அவனுடைய பெயரை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் இன்றைய உரையை அமைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் இறைவனை பற்றி பேசுகின்ற மதங்கள், மார்க்கங்கள் இறைவனை சரியாக அறிமுகப்படுத்தாத காரணத்தினால் நிறைய பேர் இப்படி ஒரு இறைவன் கடவுள் தேவையில்லை என்கிற கருத்தை சிந்தனைக்கு சென்று இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக, உலகத்துக்கு கடவுள் ஒருவர் கிடையாது என்கிற கொள்கை உடையவர்களாக, நாஸ்திகர்களாக மாறியிருக்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதங்களும் பிரிவுபடுத்தப்பட்டு இறைவனை பற்றி தப்பு தவறுமாக விளக்கம் சொன்னபோது அந்தந்த மதத்தைச் சேர்ந்தவர்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயமும் அல்லாஹ்வை சரியாக அறியாத காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய தவறுகளில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால், இறைவனை பற்றி சரியாக சொல்லாத காரணத்தினால் இறை மறுப்பும் இணை வைப்பும் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நாம் சிறுக்கை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி, குஃப்ரை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நாஸ்தீகத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிமுகத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய சரியான ஒரு விளக்கம் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இன்று மதங்கள் கடவுளை பற்றி மக்களுக்கு ஒரு சிந்தனையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சிந்தனை நிறைய படித்த மக்களை நாஸ்தீகத்தின் பக்கம் அல்லது சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு மதத்தில் இருப்பதாக காட்டிக் கொள்வார்கள், ஆனா அவங்க எந்த மதத்தையும் பின்பற்ற மாட்டார்கள் என்ற நிலைக்கு மக்களை கொண்டு சென்றிருக்கிறது. உதாரணமாக நாங்கள் எம்எல்ஏ சூறவிருக்கக்கூடிய மத நடவடிக்கைகளை பார்த்தோம் என்றால், சில மதங்கள் கடவுளை வடிவமைத்திருக்கிறார்கள், உருவம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உருவ அமைப்புகளை பார்த்தால் சிலர் அப்படியே பெரிய வயிறோடு நாக்கை வெளியே தொங்க போட்ட மாதிரி கோர பட்கலோட கழுத்து நிறைய, அதாவது மண்டையோடுகளை மாலையாக அணிந்த நிலையில் கையில ஆயுதம் வைத்துக் கொண்டு ஒரு மனிதனுடைய நெஞ்சுக்கு மேலே காலை வைத்துக் கொண்டு இப்படி கொடூரமான ஒரு ரூபத்திலே கடவுளை காட்டியிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்திலும் இந்த சிந்தனை தவறு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே முதலாவது அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ்வுக்கே, அதாவது சர்வலோக இரட்சனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் அளவட்ட அருளாளன், நிகரட்ட அன்புடையவன். அப்ப அல்லாஹ்வை முதலாவது அன்பானனாக, இரக்கமுடையவனாக குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறோம்? பொய் சொன்னா அல்லாஹ் நாக்கச்சிடுவான், கைய வெட்டுவான், கையச்சிடுவான், இப்படி அல்லாஹை பற்றிய பயன்தான் காட்டுகிறோம், பாசம் ஊட்டப்படுவது கிடையாது. இப்படி தண்டனை கொடுக்கிறவங்க மேல யாருக்கும் அன்பு இருக்காது. வேண்டாம் பயம் இருக்கும். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வை பத்திய அன்பும் இருக்க வேண்டும் பயமும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பத்திய அல்லாஹ்வுடைய கோபத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ்வுடைய அன்பு மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு பெருசா கோபம் பெருசான்னு கேட்டா அன்புதான் பெருசு என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனா நாங்க அறிமுகப்படுத்துகிற போது அல்லாஹ்வுடைய அன்பை விட அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ்வுடைய தண்டனையை இதை நாங்கள் கூடுதலாக அறிமுகப்படுத்துகிறோம். அப்ப அந்த மதங்கள் என்ன செஞ்சது என்றால் கடவுளை இப்படி கோரமான ஒரு ரூபத்திலே சித்தரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வேறு சிலர் கடவுளை ஆபாசமாக பார்த்து அவருடைய உருவ அமைப்புகளை எல்லாம் பார்த்தால் கடவுள் வந்து யாராவது ஒரு பெண்ணோடு சல்லாபித்துக் கொண்டிருக்கிற மாதிரியான சித்திர அதாவது உருவங்களை உடைத்து அதை வழிபடுகிறார்கள். அப்ப கடவுள் ஒருவர் ஒன்று காமம் உள்ளவராக இருப்பாரு இல்லாட்டி கர்ண கொடூரமானவராக இருப்பாரு என்கிற ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியிலே கொடுத்திருக்கிறார்கள். கடவுளை பற்றி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கதைகள் அவங்க அதை பற்றி சொல்லக்கூடிய கர்ண பரம்பரை கதைகளை எடுத்து பார்த்தால் இவங்க தான் கடவுளாக அல்ல சராசரி மனிதனாக இருக்க தகுதியற்றவர்கள் என்கிற அளவுக்கு கடவுளை பற்றி சொல்லி வைத்திருக்கிறார்கள். நீங்க காலையில ரேடியோ போட்டீங்கன்னு சொன்னா 6 மணி செய்தி போறதுக்கு முன்னால அந்த இருக்கிற இஸ்லாமிய சிந்தனை பௌத்த சிந்தனை எல்லாம் போறதுக்கு போறோம் இருக்கிற அந்த கொஞ்சம் டைமுக்கு பக்தி பாடல்கள் போடுவாங்க. அதுல வரக்கூடிய சில பக்தி பாடல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா கடவுளை பத்தி அவங்களோட நம்பிக்கை அதுல சொல்லப்படும். உதாரணமா ஒரு பாடல்ல அதாவது ஆயப்பாடி மாளிகையில் தாய்மணியில் கண்ணனை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் சொல்லி கடவுள் தூங்குற கதை வருது. பல கடவுளை பத்தி எப்படி சொல்கிறான் சொல்லி சொன்னால் பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணம் வைத்து மன்னவன் போல் லீலை செய்தான் தாளேலோ. அப்ப கடவுள் என்ன செய்யறாருந்தா பின்னல் போட்ட பொம்பளையோட கன்னத்துல கண்ணம் வச்சு அவர் லீலை செய்யறாரு. அப்ப இது யாரு செய்யற வேலை, ஒரு கடவுளை பத்தியே ஒரு தவறான ஒரு சித்தாந்தம் அங்க கொடுக்கப்படுது. இப்ப படிக்கிறவன் என்னவாப்பா இப்படி பொம்பளையோட சேட்டை வந்தவெல்லாம் கடவுளா இருக்கலாமா, இப்படி ஒரு கடவுள் தேவைதானா என்கிற சிந்தனை உருவாகும். இதே போன்று அதாவது அதுல அதாவது சின்னஞ்சிறு கண்ணன் சிங்கார மன்னன் சொல்லி ஒரு பாட்டு வந்து கடவுளை பத்தியே பாடுவார்கள். அந்த கடவுளுடைய வேலையை பத்தி அதாவது பக்தி பரவசமா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால் கண்ணீரை கண்டால் கண்ணடிப்பானாம் பின்னலை பின்னால் பிடித்திருப்பானாம் என்னடி கண்ணம்மா எங்க போற பொண்ணம்மா இனிக்கவே ஒன்றுதா என்று முத்தம் கேட்பானாம். அப்ப கடவுள் சொன்னா ரோட்ல போற பொம்பளைக்கு கண்ணடிக்கிறவரு கொண்டே பிடிச்சி இருக்கிறவரு இப்படி ஒரு சித்தத்தை கொடுக்கும் போது இப்படி ஒரு கடவுளை நாங்க வழிபடணும் இந்த கடவுளுக்கு கட்டுப்படணும் சிந்தனை மக்களுக்கு வருமா? இப்படி கடவுளை பத்திய சொல்லி வைத்திருக்கக்கூடிய கதைகள் சராசரி மனிதனை விட மோசமான நிலையில கடவுள்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இது மாதிரி கடவுளை தப்பும் தவறுமாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியதனால் நாசிகம் வளர்ந்திருக்கிறது. கடவுளை கட்டிப்போக முட்டாள் என்று நாசிகவாதம் மக்கள் பேசுவதற்கு இது காரணமாக அமைந்தது. அப்ப இறைவனை பற்றிய சரியான ஒரு அறிமுகம் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ்வுத்தஆலா முழுமையான பல இடங்களில் அல்லாஹ் தன்னை தான் யார் என்கிறது அல்லாஹ் சொல்கிறான். முன்னைய வேதங்களிலும் இது சொல்லப்பட்டது. ஆனால் அந்தந்த வேதங்கள் பாதுகாக்கப்படாமல் மனித கரங்களினால் மாசுபட்ட காரணத்தினால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலும் அல்லாஹ்வை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வேதத்தினுடைய அமைப்பை அவங்க மாற்றினதினால் கடவுள் என்று சொன்னா ஓய்வு எடுக்கிறவரு, 6 நாள் உலகத்தை படிச்சுட்டு 7 நாள் சனிக்கிழமை ஒரு ரெஸ்ட் எடுத்தாரு, கடவுள் வந்து சும்மா அதாவது சூடான டைம்ல தோட்டத்துல ரெஸ்ட் எடுப்பாரு, இந்த மாதிரியான சித்தாந்தங்களை கொடுத்து இறைவனுடைய அந்த அந்தஸ்தை குறைச்சிருக்கிறாங்க. கடவுளுக்கு மனைவிகள் இருக்கிறாங்க, கடவுளுக்கு புள்ள இருக்குது, இந்த மாதிரி சித்தாந்தங்களை கொடுத்திருக்கிறாங்க. அல்குர்ஆனை பொறுத்தளவு நாம் எடுத்து பார்த்தோம் சொன்னா அல்லாவுக்கு இப்படியான ஓமைகள் வந்துவிடக் கூடாது, அல்லாவுக்கு இப்படியான ஒப்பீடுகள் வந்துவிடக் கூடாது என்கிறது அல்லாஹு தஆலா மிக கவனமாக இந்த குர்ஆன் அல்லாஹ்வை பத்தி அறிமுகத்தில் கையாண்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்ப இறைவனை எப்படி நம்ம அறிஞ்சு கொள்வது என்றால் இறைவனை அறிஞ்சு கொள்வதற்கு இஸ்லாம் அடிப்படையான 2 வழியை சொல்கிறது. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை பாருங்க. இந்த படைப்புகளை பார்த்தால் இந்த பிரமாண்டமான இந்த படைப்புகளுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளே ஒரு சக்தி இருக்குது, ஒரு இறைவன் இருக்கிறான், இறைவன் இல்லாம இருக்க முடியாது என்று இறைவனை பற்றியும் அவனுடைய வல்லமையை பற்றியும் அவனுடைய ஆற்றலை பற்றியும் அவனுடைய சக்தியை பற்றியும் ஒருவன் யூகிக்கலாம். அல்லாஹ்வை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளனா மனிதன் கற்பனை செஞ்சு அறியலாமா? மனிதன் அதாவது அவனா யோசிச்சு சொல்லலாம் அது கேட்டா அவனா யோசிக்க கூடாது. அல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்ல வேண்டும் அல்லது அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் சொல்ல வேண்டும். அப்ப அல்லாவினுடைய செய்திகள் ஊடாகவும் உலகத்தினுடைய இந்த அக்காட்சிகள் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய வல்லமையை மனிதன் அறிந்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையை இஸ்லாம் தந்திருக்கிறது. கடவுளை பற்றிய தவறான சித்தாந்தங்கள் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் நாஸ்திகர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இறைவன் ஒருவன் இருக்கிறான் சொல்றீங்களே, இறைவனை காட்டுங்க, இறைவனை காணாம எப்படி நம்புறது என்று அவங்க பேசுவாங்க. இதுக்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய பேர் பகுத்தறிவுவாதம் என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இந்த சிந்தனை மக்கள் மத்தியில் இருந்தது. அவர்கள் அவனாரா ரப்பானா, நாங்கள் எங்களுடைய இறைவனை பார்த்தா நம்புவோம் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இவங்களோட உள்ளத்துல அவங்கள பத்தி ஒரு பெருமையான எண்ணம் வந்துருச்சு. இப்ப சாதாரணமா நான் ஒரு இடத்துல தொழில் செய்யறேன், தொழில் செய்யற இடத்துல அந்த வேலை செய்யறவனுக்கு ஒரு ஆபீஸ் அதாவது மேன் இருக்கிறார், அவர் வந்து அதாவது உள்ள வேலையெல்லாம் பாக்குறார், அவர் வந்து சொல்றாரு மேனேஜர் வந்து உங்களுக்கு இங்க கடைக்கு போயிட்டு வர சொன்னா இருந்து. இப்ப நான் என்ன சொல்றேன், மேனேஜரை வந்து சொல்ல சொல்லு நான் கேட்கிறேன். இப்ப இது ஆணவமா இல்லையா? இவங்களுக்கு அல்லா இருக்கிறான்னு அல்லாவே வந்து சொல்லணும் என்றா இவங்க தங்களை பத்தி ஒரு மிகையான எண்ணத்தில் இருக்கிறாங்க, ஆணவத்தில் இருக்கிறாங்க, ஒரு அழிஞ்சு போற சிந்தனை இருக்கிறாங்க என்பது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட வந்து கேட்டாங்க, அவ் தஹ்திய பில்லாஹி வல் மலாயிகத்தி கபீரா, உங்களை நாங்க நம்புறோம்னு சொன்னா அல்லாஹ்வை மலக்குமாரையும் டைரக்டா நேருக்கு நேரா கொண்டு வந்து காட்டுங்க. இப்ப நேரா காட்டினா தான் நாங்க நம்புவோம்னு சொன்னாங்க. இப்ப நேரா காட்டினால்தான் நாங்க நம்புவோம் சொல்றது பகுத்தறிவு வாதம் கிடையாது, உண்மையில ஒரு முட்டாட்ட, அதாவது ஒரு பகுத்தறிவு இல்லாதவன் சொல்ற வாதம் தான் அது. ஆனா அதுக்கு அவங்க வச்சு கொண்டிருக்கக்கூடிய பெயர் என்னன்னு சொன்னா, இவங்க பகுத்தறிவாளர்கள், எதையுமே ஆராய்ந்து பார்த்தா ஏத்துக்குவாங்க என்று வச்சு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா சில விஷயங்களை அறிகிறதுக்கு ஐம்புலங்களும் எல்லாருக்கும் கொடுத்திருக்கான், மனுஷனுக்கும் கொடுத்திருக்கான், மிருகங்களுக்கும் கொடுத்திருக்கான். கண்ணால பார்த்து நம்புறது ஐம்புலனுக்கு உட்பட்டது, காலால கேட்டு நம்புறது ஐம்பதுக்கு உட்பட்டது, தொட்டு பார்த்து உணர்வதுங்கிறது ஐம்பதுக்கு உட்பட்டது, முகந்து பார்த்து உணர்கிறதுங்கிறது அறிகிறதுங்கிறது ஐம்பதுக்கு உட்பட்டது, சுழற்சி பார்த்து அறிகிறதுங்கிறதும் ஐம்பதுக்கு உட்பட்டது. இதெல்லாம் மிருகங்களுக்கும் இருக்குது. யோசிச்சு பார்த்து ஓ இது சரியா இருக்கும் என்று யோசிச்சு பார்த்து அறிகிறது தான் பகுத்தறிவுன்னு சொல்றது. உதாரணமா என்ன ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நாளைக்கு பகலைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு. அப்ப நான் என்ன செய்ய, நீங்க சாப்பாட்டை காட்டினா தான் நான் நம்புவேன்னு சொன்னா இது சரி வராது. இப்ப நான் நினைக்கிறேன், சாப்பிட கூப்பிடுறாருன்னா சாப்பாடு இருக்கும், நான் நம்பித்தான் போறேன், அவர் சொல்றத நம்பித்தான் நான் போறேன். ஆனா இதே மாதிரி ஒரு ஒரு கால்நடையத்தை போய் நம்ம செய்யலாமா? ஒரு ஆட்டை பார்த்து நீங்க நாளைக்கு பகலைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு அது வருமா? ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, கொலை எடுத்து காட்டணும், அந்த ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொலைய காட்டுங்க, கண்ணால பார்த்து அது நம்பிடும். கொலைய காட்டினா தானா வரும், நம்ம கூப்பிடாட்டையும் வரும். அது அப்ப பார்த்து நம்புறதுங்கிறது பகுத்தறிவு இல்லாதவன்ற வேலை தான் அது. எல்லாமே நம்ம ஆடு மாடு நம்பு. அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை அவனுடைய படைப்புகளை பார்த்துட்டு இதுக்கு பின்னால ஒரு சக்தி இருக்குது என்று நம்புறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. கண்ணால கண்டாத்தான் நம்பு என்று சொல்றது உண்மையான பகுத்தறிவு வாதம் கிடையாது. ஆனா அவங்க அதைத்தான் பகுத்தறிவு வாதம் என்ற பேர்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலே மக்கள் மத்தியில் எடுபட்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, மதங்கள் இறைவனை பற்றி தவறாக மக்களுக்கு போதித்ததினால் மக்களும் அதுல மயங்குறாங்க. இவ்வளவு மோசமாக ஒரு இறைவனை நாங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேணுமா என்கிற நிலைக்கு வந்து நாஸ்திகத்தின் பக்கம் போறாங்க. அல்குர்ஆன் அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு அணுகுமுறையும் கையாளுகிறாங்க. அல்லாஹை பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு பல இடங்களில் அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகளை பத்தி சொல்கிறாங்க. நம்பக்கூடிய மக்களுக்கு இந்த பூமியில நிறைய அட்டாட்சிகள் இருக்குது. நீங்க மலையை பாருங்க, வானத்தை பாருங்க, இந்த மழை பெய்யக்கூடிய தன்மையை பாருங்க, பூமியினுடைய அமைப்பை பாருங்க, வெள்ளையாக கருப்பாக பல கலர்கள் இருக்கக்கூடிய கல் மலைகளை பாருங்க. இப்படி அல்லாஹு தஆலா பூமியினுடைய பல படைப்புகளை சொல்லி இதற்கு பின்னால பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது, பெரிய ஒரு சக்தி இருக்குது, மிக நுட்பமான ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா விவரிக்கிறான். உங்களையே நீங்க பாருங்க, உங்களுடைய கண்ணை பாருங்க, உங்களுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய மூளையின அமைப்பை பாருங்க, உடம்பினுடைய அமைப்பை பாருங்க, அதுல ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா வைத்துக்கக்கூடிய நுணுக்கமான தன்மையை பாருங்க. அமலா துமுசிரூன், இதையெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க கூடாதா என்று அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல கேட்கிறான். இதே போன்று அல்லாஹு தஆலா கேட்கிறான்,
அவலம் யரல்லதீன கஃபரு இன்ன சமாவாத்தி வல்லல் கானதா ரத்துக்கன். இந்த வானம் பூமி எல்லாம் ஏற்கனவே ஒன்றாக இருந்தது என்பதை இந்த இறை நிராகரிப்பாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பத்தக்கனாகுமா? அந்த வானம் பூமியை நாம் தான் வெடிச்சு செதற செய்தோம். எல்லா உயிருள்ள பொருட்களையும் நீரிலிருந்து நாம் தான் உருவாக்கினோம். அப்பதான் யோமினோம். இதற்கு பிறகாவது நீங்கள் நம்ப வேண்டாமா என அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த வானம் பூமிகள் எல்லாம் ஒன்றாக இருந்து வெடிச்சு செதறித்தான் இப்படி கோள்கள் உருவானது என்றது அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான உண்மை. இதுக்கு பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பை நாம உருவாக்கணும். இதை சிந்திச்சாவது நீங்க உங்களுடைய இறை நிராகரிப்ப கூட கூடாதா? இறைவனை நீங்க விசுவாசிக்க கூடாதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். மற்றவரிடத்திலே அல்லாஹு தஆலா அதாவது மறுமையில மனிதனை அல்லாஹு தஆலா உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை சொல்கிற போது காபிர்கள் அதை மறுக்கிறாங்க. அதுக்கு அவங்க வச்சது பகுத்தறிவு வாதம் தான். மனிதனுடைய எலும்புகள் எல்லாம் முக்கி மண்ணோடு மண்ணா போனதுக்கு பிறகு இறைவன் மீண்டும் உயிர்ப்பிப்பானா, இது சாத்தியமா என்ற அடிப்படையில் வந்து அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், இந்த மனிதனுடைய எலும்புகளை மறுமையிலே ஒன்று சேர்க்க முடியாது என்று இந்த மனிதன் நினைக்கிறானா? பலா காதிரீன் அலா அன் நுசவிய பனானா, இல்லை, மனிதனுடைய அதாவது விரல் நுனியையும் இந்த உலகத்தில் அவன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படி நாங்கள் உருவாக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கு விரல் நுனி அல்லாஹு தஆலா சொல்வது ஒரு பெரிய ஒரு அற்புதம். குர்ஆன் வந்து இறைவேதம் என்றதுக்கான அற்புதம். மனிதனுடைய விரல் கைரேகை இருக்குது. இந்த கைரேகையில் உள்ள அதாவது பெரிய அற்புதம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருந்தாலும் இந்த ரேகைகள் ஒன்று கொண்டு ஒப்பாக இருக்காது. அதனாலதான் இன்றைக்கு எங்கேயாவது நாங்க அதாவது ஒரு ஆளை உறுதிப்படுத்தணும் நினைச்சா போட்டோவை விட அதிகமாக அவங்க அதாவது கைரேக பதிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஏர்போர்ட்ல எல்லாம் கையை பதிகிற விரல் பதிவத்துக்கு வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆள் ரேகையை போல இன்னொரு ஆளுடைய ரேகை இருக்காது. பேஸ்கட்டை கூட ஒரு ஆள் மாத்திடலாம், இது மாத்த முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய அற்புதம், நாங்க ஒரு பொருளை குடிச்சா அதுல அந்த ரேகை பதிஞ்சிருது. இப்ப நாங்க ஒரு சாதாரணமா ஒரு வடிவத்துல பூ மாதிரி ஒரு வடிவத்துல இரும்புண்ட செஞ்சிருக்கிறோம். இதை இன்னொன்று பதிவுன்னு சொன்னா வச்சு அடி அடின்னு அடிச்சாதான் பதியும். ஆனா நாங்க சாதாரணமா ஒரு ஆள் இந்த மேசையை தொடுவார்னு சொன்னா அவரோட கைரேகை அதுல படுகுது. இன்னொரு ஆள் வந்து அதை அழிக்கிற வரைக்கும் அந்த ரேகை இருக்கும். அதனாலதான் கொலைகள் நடந்த இடத்துல முதல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய கைரேகைகளை பாக்குறாங்க. பிறகு யார் மேல சந்தேகம் வந்தா அவருடைய கைரேகையும் அந்த இடத்துல பதியப்பட்ட கைரேகையும் ஒன்று போல இருக்குதா என்றதை பார்த்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அது பெரிய ஒரு ஆதாரமா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த ரேகைகள் உலகத்துல உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரேகைகளோட நீங்க படைக்கப்படுவீங்க. இந்த இடத்துல நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல நிறைய வித்தியாசங்களோட வடிவமைப்பு செய்யலாம். ஆனா எல்லா மனிதனுக்கும் கைவிரல் இருக்க போறது இந்த அளவு வட்டத்துல இருக்கும். இந்த அளவு வட்டத்துக்குள்ள ஒரே மாதிரியான வடிவம், ஆனா ஒன்று கொண்டு வித்தியாசமாக கோடான கோடி வடிவத்தை எல்லாம் உருவாக்குறானா, எவ்வளவு நுட்பம் அதில் இருக்கணும். 600 கோடி மக்களுக்கும் முகங்கள் இருக்குது. முகத்தினுடைய வடிவம் ஒன்றுதான், ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய் என்கிற வடிவம் தான். ஆனால் இந்த ஒரு வடிவத்துக்குள்ள அல்லாஹு தஆலா கோடான கோடி வித்தியாசத்தை, ஒருவருடைய முகத்தை போல இன்னொருடைய முகம் இல்ல, ஒருவருடைய பார்வையை போல இன்னொருடைய பார்வை இல்ல, ஒருவருடைய மூக்க போல இன்னொருடைய மூக்கு இல்ல என்று எல்லாத்துக்கும் வித்தியாசமா அமைக்கிறானா, எவ்வளவு நுணுக்கம் அதில் இருக்கணும். சாதாரணமா ஒரு சின்ன ஒரு படத்தை எழுதுனா நாங்க ஒரு 6 வித்தியாசம் 7 வித்தியாசத்தை உருவாக்கலாம். ஒரே மாதிரி எழுதுற போது வித்தியாசம் கூறுகள்னு சொன்னா கூடி போனா ஒரு 10 வித்தியாசத்தை உருவாக்கலாம். ஒரே வடிவமைப்பிலான முகத்துக்கும் கோடான கோடி வித்தியாசங்களை எல்லாம் உருவாக்குறான்னு சொன்னா எவ்வளவு நுணுக்கம் அவன்கிட்ட இருக்கணும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பேராட்டல் இருக்குது. இந்த படைப்புகளை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீங்க பார்க்கலாம். இந்த இதுக்கு பின்னால பெரிய ஒரு சக்தி இருக்குதுங்கிறத புரியலாம். ஒன்றுமே இல்லாமல் ஒன்றும் உருவாகாது. இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா இதுக்கு பின்னால ஒருவன், இதை படைச்சவன் ஒருவன் இருக்கிறான். ஒரு பாலைவனத்தில் போகிற போது கால் தளம் இருக்குதுன்னா எங்களுக்கு முன்னால யாரோ ஒரு ஆள் போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அங்க உலகத்தில் எங்களுக்கு முன்னால படைப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆற்றல் மிக்கவனா இருக்கிறான், நுணுக்கமானவனா இருக்கிறான், பேரறிவாளனாக இருக்கிறான் என்ற அம்சங்களை எல்லாம் ஒருவன் சிந்தித்தால், இந்த உலக படைப்புகளை வச்சு பார்த்து சிந்தித்தால் அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வச்சு சிந்திச்சான். அந்த அல்லாஹ்வுடைய முழுமையான அந்த ஆற்றலை ஒருவன் உணர்ந்து கொள்ளலாம். இது ஒருவன் இறைவனை நம்புவதற்கு, இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, பல தெய்வங்கள் இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வதற்கு, பிறந்து வளர்ந்தவங்க கடவுளாக இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வதற்கு, செத்து போனவர்கள் இறைவனாகவோ இறைவனுடைய தன்மை பெற்றவர்களாகவோ இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு இது போதும். அதனாலதான் வேதங்கள் கொடுக்கப்படாத காலகட்டத்தில் வாழ்ந்தவனும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் தண்டனை இருக்குது. அதாவது உதாரணமா ஈசா அலைஹிஸ் ஸலாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 600 வருடங்கள் இடைவெளி இருக்குது. இந்த 600 வருட இடைவெளியில் வேதங்களே வேதத்தினுடைய போதனையே போகாத பகுதிகளில் மக்கள் வாழ்ந்திருக்கலாம். அந்த மக்கள் ஹராமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா மன்னிப்பு இருக்குது, தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு இருக்குது, தப்பு செஞ்சிருந்தா மன்னிப்பு இருக்குது, அல்லாவே வணங்காமல் இருந்திருந்தால் மன்னிப்பு இருக்குது. ஆனா அல்லாஹ் அல்லாத ஒருவனை கடவுளாக ஏற்றிருந்தால், அல்லாஹ் அல்லாத ஒருவனுக்கு வணக்கம் செய்திருந்தால் அதுக்கு மன்னிப்பு இல்லை. நீ அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிறத அறிஞ்சு கொள்றதுக்கு உனக்கு அல்லாஹ் அந்த கூடிய அறிவு போதும். அவனை எப்படி வணங்கணும் அல்லாஹ் வழிகாட்டணும். அவனுடைய உண்மையான சிதத்துக்கள் பண்புகள் என்ன எப்படி ஈமான் கொள்றதுக்கு அல்லாஹ் வழிகாட்டணும். ஆனா இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கிறத நம்புறதுக்கும், அவனுக்கு சமம் இருக்காது, நிகர் இருக்காது, பல தெய்வம் இல்லை என்றதை நம்புறதுக்கும் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அறிவே போதும் என்ற அடிப்படையில் தான் இணை வைத்தலுக்கு மன்னிப்பே இல்லை என்ற நிலையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இப்படி நாங்கள் பார்க்கும்போது இந்த படைப்புகளினுடைய தன்மையை பார்க்கிறதன் மூலமாக இறைவனை பற்றி அறிந்து கொள்வது என்கிற அம்சம் ஒன்று இருக்கு. இரண்டாவது என்ன சொல்லி சொன்னா, அல்லாவை பற்றி அல்லாவும் அவனுடைய தூதர்களும் சொல்லணும். இப்படி குர்ஆன பொறுத்தளவு அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய ஏராளமான வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாவை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை சொல்கிறார். அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், குலிதுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அழையுங்கள். அப்போ இது ஒரு ரஹ்மான் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயம்மா தது, நீங்கள் அவனை என்ன பெயர் கொண்டு அழைத்தாலும், பலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீங்கள் அல்லாஹ் அழைச்சாலும் சரி அல்லது ரஹ்மான் என்று அழைத்தாலும் சரி அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்கத்து வாசிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு ரஹ்மான் என்ற பெயர் இருக்கிறதே மறுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர்களை வச்சு நாங்கள் எப்படி அல்லாஹ் அறிஞ்சு கொள்வது, அல்லாஹ்வுடைய பெயரை வச்சு நாங்கள் எப்படி அல்லாஹ் புரிஞ்சு கொள்வது, இதை நாங்கள் விளங்க வேண்டும். மனுஷனுக்கு நாங்கள் பெயர் வைக்கிறோம், பொருட்களுக்கு நாங்க பெயர் வைக்கிறோம். ஆனா அந்த சொல்லக்கூடிய பெயருடைய அடிப்படையில் மனுஷன் இருக்கணும் என்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஆளுக்கு நாங்க வெள்ளத்தம்பின்னு பெயர் வைக்கலாம், ஆனா அவர் வெள்ளையா இல்லாம கருப்பா கூட இருக்கலாம். கருப்பனுக்கும் வெள்ளை தம்பின்னு பெயர் இருக்கலாம். ஆறு முகம் ஒரு ஆளுக்கு பெயர் இருக்கலாம், ஆனா ஒரு முகம் தான் அவருக்கு இருக்கும். பேர் இருக்குதுன்றதுனால அவர் அப்படி இருக்கும்னு அவசியம் கிடையாது. கண்ணாயிரன்ற ஒரு ஆளுக்கு பேர் இருக்கலாம், ஆனா ஆயிரம் கண் இருக்காது. சில இருக்கிற கண்ணில் ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு பொட்டையா கூட அவருக்கு இருக்கலாம், ஆனா கண்ணாயிரன் அவருக்கு பேர் இருக்கும். அப்ப இந்த பேருக்கு எப்ப அவருடைய தன்மை இருக்கும் அவசியம் கிடையாது. தர்மராஜான்னு சொல்லுவாங்க, தர்மமே செய்யாம இருப்பதா அவருக்கு பேர் தர்மராஜாவா இருக்கும். இப்படி பேருக்கு எப்ப ஒரு மனுஷன் இருக்கும் அவசியம் கிடையாது. ஆனா அல்லாவை பொறுத்த அளவுல அல்லாவுக்குன்னு ஒரு பேர் இருந்தா அது அல்லாவுடைய பண்பைத்தான் சொல்லுது. அந்த பேருடைய பண்பு என்ன பண்பு அந்த பேர் சொல்லுதோ அந்த பண்புல ஆக உச்சகட்டத்தில் அவன் இருக்கிறார். அதுக்கு மேல யாரும் இல்ல, அதுக்கு சமனாகவும் யாரும் இல்ல, அதுக்கு நிகராகவும் யாரும் இல்லை. அப்ப அல்லாவுக்கு ஒரு பேர் இருக்குதுண்டா, அது அவனுடைய பண்பு சொல்லுது. அந்த பண்புக்கு நிகரும் இல்ல, சமமும் இல்ல, அதுக்கு மேலாண்டு யாரும் கிடையாது. இப்ப இந்த மாதிரி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொல்லி அந்த குர்ஆன் ஹதீஸை வச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு 99 பேர்களை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று 99 பேர்களை அறிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு 99 பேர் அல்லாம வேற பேர்கள் இருக்குது. அல்லாஹ் யாருக்குமே கற்றுக் கொடுக்காத, நபிமார்களுக்கும் கூட சொல்லாத பெயர்கள் இருப்பதாக நாங்கள் ஹதீஸ்ல பாக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சதுதான் நாங்கள் 99 சொல்றது. அல்லாஹ்வுடைய முழுமையான பண்புகள்ன்றது 99 வராது, அதை விட அதிகமா இருக்கும். ஆனா அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த செய்திகளை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு 99 தெரியுது. அல்லாஹ் யாருக்குமே சொல்லாம தன்னுடைய இல்முல் கைபுல மறைத்து வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் இருப்பதாகவும் ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம். இந்த 99 பெயர்கள் ஊடாகவும் இறைவனுடைய தன்மை என்ன, அவனுடைய பண்பு என்ன என்பது மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதுல ஒன்றுதான் அர் ரஹ்மான் என்கிறது. நான் உதாரணத்துக்காகத்தான் இந்த ரஹ்மான் என்கிற அதாவது பெயர் எடுத்திருக்கிறேன். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா தன்னை அதிகமாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பெயராக நாங்கள் இதை பார்க்கிறோம். ரஹ்மான் என்கிற பெயர் நம்ம அடிக்கடி சொல்கிற பெயரா ஆகுது. ஏன்னா நாங்க பிஸ்மி சொல்கிற போது, குர்ஆன் ஓதுகிற போது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், அல்லாஹுடைய பெயரை நாங்கள் ரஹ்மான் ரஹீம் என்றுதான் அதாவது அடிக்கடி மொழிகிறோம். அப்ப அல்லாஹுடைய மிகப்பெரிய பண்புகள் ஒன்றுதான் ரஹ்மத், அன்பு செலுத்துறது, கருணை. இந்த அல்லாஹ்வுடைய அன்பு என்கிற பண்பு இருக்குது, அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மான் என்கிற அவனுடைய அன்பினுடைய விசாலத்தை குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்வான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது வசியத் குள்ள செய், எல்லாவற்றையுமே எல்லாவற்றையும் விட விசாலமானது. இமாம் இப்னு கய்யிம் ஜௌசிரமோ அழகான ஒரு செய்தியை சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிகப்பெரிய படைப்பு அரசுதான். அல்லாஹ்வுடைய படைப்புல மிக பிரமாண்டமானது அரசு. அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே இருக்கக்கூடியதான் குருசிங்கிறது. இது கூட இந்த உலகத்தை எல்லாம் விட பிரமாண்டமானது. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புல மிக பிரமாண்டமானது அரசு. இந்த அரசின் மீது அல்லாஹ், அரசி மீதானான் என்று வரக்கூடிய எல்லா வசனங்களையும் அல்லாஹ் எப்படி சொல்றான்? அர் ரஹ்மானு அலல் அர்சிஸ்தவா, ரஹ்மான் அரசின் மீதானான். இந்த அல்லாஹ் அரசின் மீதான என்று வரக்கூடிய ஆறு இடங்களிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற பெயரை சொல்லாம ரஹ்மான் என்கிற பெயரை சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்புகளையே மிகவும் விசாலமானது அரசு. அந்த அரசு மீதான அல்லாஹ் ஆனான் என்று சொல்வதற்கு அல்லாஹு தஆலா தனது பண்புகளில் மிகவும் விசாலமான ஒரு பண்பை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவனுடைய அன்பு என்கிற பண்பை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவனுடைய அருள் என்கிற பண்பை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கிற செய்தியை இமாம் இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மஹுல்லா சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சந்தர்ப்பங்களில் சின்ன ஒப்பீடுகள் செஞ்சிருக்கிறான், ஆனா அதுதான் முழுமையானது கிடையாது. அரபிகளுடைய வழக்க பிரகாரம் சில வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறான். ஒரு தாயை விட 70 மடங்கு அல்லாஹ் அன்பானவன், இப்படி ஹதீஸ்கள் வந்திருக்குது. இந்த 70 மடங்குங்கிறது உதாரணமா 70 தாயினுடைய அன்பு எடுத்து சேர்த்துனா அல்லாஹ்வுடைய அன்பு அளவு வந்துடும் என்ற அர்த்தத்தில் கிடையாது. மிகைப்படுத்தி சொல்றதுக்காக அரபு மொழியில இதை சொல்லுவாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டத்தில் போர் கைதிகள் இருக்கிறாங்க. இந்த போர் கைதிகளுக்கு மத்தியில ஒரு தாய் தன்னுடைய புள்ளைய காணலன்னு தேடிட்டு இருக்கிறார். பெரும்பாலும் தாய்மார்கள் பிள்ளைகளை பிரிய விரும்ப மாட்டாங்க, அதிலும் குறிப்பாக சின்ன பிள்ளைகளை பிரிஞ்சிருப்பது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதிலும் குறிப்பாக பால் குடிக்கிற பிள்ளைய அவங்களால பிரிஞ்சிருக்க முடியாது. பால் குடி பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த தாய் அந்த பிள்ளைய தேடி அலைகிறா, புள்ள கிடைக்கல. தேடி அலைகிற அந்த வேகத்தில் அவன் என்ன செய்யறான்டா, அவருடைய பிள்ளைகளுடைய வயசு ஆகப்படக்கூடிய பிள்ளையெல்லாம் எடுத்து மார்பில் அணைச்சி பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார். வீட்டில் அந்த தாய் என்ன செய்யறா, தன்னுடைய பிள்ளைய கண்டெடுக்கிறான். பிள்ளைய கண்ட உடனே பக்கத்தில் ஆக்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க என்கிற எந்த இதை பத்தியும் யோசனை இல்லாம திடீர்னு எடுத்து அந்த பிள்ளைய வச்சு அவ பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இந்த தாய் தன் பிள்ளைய நெருப்புல போடுவா நீங்க எதிர்பார்க்கறீங்களா, இந்த பிள்ளைய இந்த தாய் நெருப்புல போடுவான்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க இல்லன்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் மீது இந்த தாய் தன் பிள்ளை மீது வைத்திருப்பதை விட அதிக பாசம் வைத்திருக்கிறான், அதிக நேசம் வைத்திருக்கிறான், அதிக அன்பு வைத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் ஒப்பீட்டுக்கு சொல்றதாக இருந்தா, விபர விளக்கத்துக்கு சொல்றதாக இருந்தா தாயினுடைய அன்பை தவிர வேறொன்றும் சொல்ல முடியாது அப்படி ஓமிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அன்பை விவரிக்கிறது ஆச்சரியமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மீஅத்த ரஹ்மான், அல்லாஹ் இந்த சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடியதுல 100 ஜுசு 100 பங்குகள்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு 100 பங்கு அன்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய அன்பை 100 அல்லாஹ் தஆலா பிரிச்சு அதுல ஒன்றே ஒன்றை இந்த பூமிக்கு இறக்கினான். அல்லாஹ்வுடைய அன்பில் 100 பகுதியாக பிரிக்கப்பட்டு 1/100 பூமிக்கு இறக்கப்பட்டுச்சு. அந்த இறக்கப்பட்ட ஒரு அன்பின் காரணமாகத்தான் தாய் தன் பிள்ளை மீது பாசம் வைக்கிறாள். ஒரு கால்நடை தன் குட்டி மீது பாசம் வைக்குது. மனிதர்களும் ஜிங்களும் தங்களுக்கிடையிலே பாசம் வைத்துக் கொள்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய 100 அன்பில் ஒன்றில் இறக்கப்பட்டதில் பிரிச்செடுத்திருக்கிறோம் நாங்கள். இப்ப நாங்க எங்களை புள்ள மேல பாசம் வைக்கிறோம் சொன்னா எங்க பிள்ளைகள் எங்க மேல பாசம் வைக்கிறாங்கடா, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நூற்றுல ஒன்று பங்கிடப்பட்டிருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்திருக்கான்னு சொன்னா 99 தன் கைவசம் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு உலகம் அழிந்த வரைக்கும் பூமிக்கு ஒன்றே ஒன்றுதான் இழக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க 600 கோடி மக்கள் இருக்கிறோம். கடந்த காலத்துல இருந்து பிறந்து வளர்ந்து மௌட்டா போனவங்க, இதுக்கு பிறகு புறக்கப்படுறவங்க எல்லாம் எடுத்துக்கொண்டா கோடான கோடி மக்கள் இருப்பாங்க. அவ்வளவு மக்களும் தங்களுக்கிடையிலே பாசத்தை பறிந்து கொண்டது இந்த ஒரு அன்பினாலதான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் தங்களுக்கிடையிலே பாசத்தை பறிந்து கொள்வது ஒரு அன்பாலதான். நபி சொல்லான் சொல்றாங்க, உதாரணம் சொல்றாங்க, ஒரு குதிரை என்ன செய்யுதுன்னா கண்டு போடுறதுக்கு போறவோ கால் எடுத்து வைக்கக்கூட இடக்கிற காலை இப்படி தூக்கி கொள்ளும். ஏன் தூக்குதுன்னா தனது காலுடைய குழம்பு தங்க குட்டியில பற்றுமோன்னு பயத்துல அடிக்கடி காலை தூக்கும். அப்படி அது தூக்குதுன்னு சொன்னா தாய் பாசத்தால தூக்குது. அப்படி அது தூக்குறது கூட அல்லாஹ்வுடைய அந்த இறங்கின ஒரு அன்புல பிரிக்கப்பட்டதுதான். அப்ப இந்த கோடான கோடி மனிதர்கள், உயிரினங்கள், ஜிங்கள் எல்லாருமே அன்பை பகிர்ந்து கொள்வது அந்த ஒரு அன்பு சொன்னா மிச்சமுள்ள 99 அன்பு என்கிறது எவ்வளவு விசாலமா இருக்கும். அந்த விசாலமான அன்பை யாருக்காக அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னா நாளை மறுமையில மூமிங்களாக நல்லவங்களாக அவங்களை சந்திக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் அல்லாஹ் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் இறக்கி இருக்கக்கூடிய செல்வங்கள், செழிப்புகள், சுகங்கள் எல்லாம் அந்த ஒன்றுல இருந்து பிரிஞ்சது. இந்த ஒரு அன்பு என்கிறதுல பிரிஞ்சதே இந்த உலகத்துல இவ்வளவு செல்வமாக இருக்குதுன்னு சொன்னா, இவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு சொன்னா 99 வந்து உலகத்திற்கு எல்லாருக்கும் இல்ல. உலகத்துல படைக்கப்பட்ட மனிதர்கள் அதிகமானவங்க நரகம் தான் போவாங்க. குர்ஆன்லே அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்ப மனித இனத்தில் பெரும்பகுதி நரகத்துக்கு போயிடும். மிஞ்சிற கொஞ்ச பேருக்காக அல்லாஹ் தயார் பண்ணிருக்கிறது 99%. அப்ப சுவனம் என்றது மறுமையோட உலகத்தோடு ஒப்பிடுகிற போது எவ்வளவு விசாலமா இருக்கும், எவ்வளவு செழிப்பா இருக்கும், எவ்வளவு அன்பு நிறைஞ்சதா இருக்கும், எவ்வளவு அல்லாஹ்வுடைய அருள் நிறைஞ்சதாக இருக்கும் என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஆக அல்லாஹ்வுடைய அன்பு என்றது 101 இந்த பூமிக்கு இறக்கப்பட்டிருக்குது. அதை வச்சுதான் நாங்க அன்பை பரிமாறிக்கொள்கிறோம். 99 அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்குது. அர் ரஹ்மான் என்று சொன்னால் உலகத்துல நல்லவனுக்கும் அல்லாஹ் கொடுப்பான், கெட்டவனுக்கும் கொடுப்பான். ரஹீம் என்கிறது நாளை மறுமையில மூமிங்களுக்காகவே அல்லாஹு தாலா தயார் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஒரு அருளான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இது அல்லாஹ்வுடைய அன்பினுடைய விசாலம். இப்ப இந்த அல்லாஹ்வுடைய பண்பை வச்சு கூட சிலருக்கு சந்தேகங்கள் வரலாம், இறை நம்பிக்கையில தளம்பல்கள் ஏற்படலாம், நாஸ்திகர்கள் இப்படியும் ஒரு வேலையை செய்யறாங்க. உங்களுடைய இறைவன் அன்பாளன் நீங்க சொல்றீங்க, அருளாளன் நீங்க சொல்றீங்க. அப்படி அவன் அன்பாளனாக இருந்தால், அருளாளனாக இருந்தா இந்த உலகத்தில் ஏராளமான அநியாயங்கள் நடக்குது, கொலைகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, அப்பாவிகள் பாதிப்பை சந்திக்கிறாங்க. அன்புள்ள உங்களுடைய இறைவன் ஏன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான், ஏன் அப்ப அவன் கண்டிக்கல? உதாரணமாக சிரியாவில் சிரியா படை சிரியா முஸ்லீம்களை கொடூரமாக கொள்ளுது, இஸ்ரேல பலஸ்தீன முஸ்லீம்களை இஸ்ரேல் கொடூரமாக கொள்ளுது, மியன்மாரில பௌத்த தீவிரவாதிகள் அங்கு வாழக்கூடிய முஸ்லீம்களை கொடூரமான சித்திரவதைக்குள்ளாகி கொள்றாங்க. இப்ப இந்த கொடூரமான நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு ஒரு அன்பாளனால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியுது? அவன் எப்படி இதுக்கு தன்னை கொடுக்காம இருக்கிறான்? இந்த கோணத்தில் கேட்டு இதெல்லாம் நடக்கும் போது எந்த விதமான தடையும் வராம இருக்குதுன்னு சொன்னா, இதெல்லாம் நடக்கும் போது அதை ஒருவன் தடுக்கலன்னு சொன்னா உண்மையில ஒரு இறைவன் இருக்க முடியாது, இருந்தால் இதெல்லாம் தடுத்திருப்பான் என்கிற கோணத்திலும் உண்மையான ஒரு அன்பாளனால அநியாயம் நடப்பதை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவனோட இரக்கம் மனசு தராது என்கிற அடிப்படையிலும் கேள்வி கேட்கறது உண்டு. அப்ப அங்கே நாங்க அல்லாஹ்வை பத்தி அந்த அறிமுகத்தை சரியாக விளங்க வேண்டியிருக்கிறது. ரஹ்மான் என்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த ரஹ்மான் என்கிறவன் நல்லவங்க மேலே அன்பை காட்டுவான், கெட்டவங்க மேலே அன்பை காட்டுவான். இவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்காமல் இருப்பது கூட அல்லாஹ்வினுடைய அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்புக்கல் கஃபூர், உங்கள் இறைவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், நூர் ரஹ்மா, மிகப்பெரிய அளவிலான அன்புடையவன், லவ் யோ ஆயிருக்கும் பிமா கசபு அஜ்ஜலகுமுல் அஸாப். அவங்க அவங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் வேதனை விரைவாக வந்திருக்கும். நாங்கள்லாம் செய்யக்கூடிய பாவத்துக்கு அல்லாஹ் தஆலா பூமியிலே தண்டனை தருவதாக இருந்தால் நாங்க யாருமே உசுவோடு இருக்க மாட்டோம். அப்பப்ப பாவம் செய்யும்போது அழிஞ்சு போயிருப்போம். அப்ப அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே அவங்களுக்கு தண்டனையை கொடுக்காம இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அது கூட அல்லாஹ்வுடைய அன்பினுடைய வெளிப்பாடு தான். அதுக்காக பாவம் செய்தவனுக்கு, அதாவது பாவத்தினால பாதிக்கப்பட்டவனுக்கு, அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்டவனுக்கு நிவாரணமே இல்லைன்னு இஸ்லாம் சொல்றது. அதுக்கான வேறொரு வழியையும் இஸ்லாம் சொல்லி இருக்கு. மர்மையை பத்தி சொல்றது, மர்மையில கூலிய பத்தி சொல்றது, இப்படியான அம்சங்களை நாங்க பாக்குறோம். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய அன்பினுடைய வெளிப்பாடுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு உடனுக்குடனே அவன் தண்டனை கொடுக்காமல் இருப்பது என்ற அடிப்படையிலும் அல்லாஹு தஆலா தன்னை அறிமுகம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதே நேரத்தில் இந்த அல்லாஹ்வுடைய அன்பாளன் என்ற வார்த்தையை வச்சு சில இப்படியும் கேள்வி எழுப்புவாங்க. நீங்க அல்லாஹ் அன்புடையவன் சொல்றீங்க, மிகப்பெரிய அளவுல அருள் உள்ளவன் சொல்றீங்க, அல்லாஹ் அன்பாளனாக இருந்தா அருளாளனாக இருந்தா எல்லாரையும் ஒன்று போல படைச்சிருக்கலாமே, அது ஏன் ஒருவனை மிகப்பெரிய பணக்காரனாகவும் இன்னொருவனை சாப்பிடுவதற்கு வழி இல்லாம படைச்சிருக்கிறான், ஒருவனுக்கு பார்வையை கொடுத்துட்டு இன்னொருவனுக்கு பார்வை இல்லாமச்சிருக்கிறான், ஒருவனுக்கு நல்ல உடம்பை கொடுத்துட்டு இன்னொருவனுக்கு காலக்கையை இல்லாமலாக்கி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா அன்பாளன் சொல்லி சொன்னா, அப்ப நாங்க ஒரு பெத்த புள்ள மேல அன்பு சொன்னா எல்லாரையும் ஒன்று பாய் தான் நடத்துவோம். இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு இறைவனுடைய அந்த அன்பு என்ற தன்மையை பற்றி புரியாம அவங்க கேள்வி கேட்கறது உண்டு. இதை கூட அவங்க சரியாக புரிஞ்சு, அதாவது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை பத்திய முழுமையான விபரம் தெரியாததுனாலதான் இந்த சிந்தனை வருது. நல்லா சிந்திச்சு பாருங்க, இதை கேட்கும் போது ஒரு வகையில நியாயமாப்படும். அது ஒரு ஆள் குருடா இருக்கலாம், ஒரு ஆள் ஊனமா இருக்கலாம், ஒரு ஆள் நல்லா இருக்கிறான், ஏன் அப்ப அல்லாஹ்வுத்தால அன்பாளன்னு சொன்னா எல்லாரையும் சமமா ஆக்கிருக்கலாம் தானே என்ற மாதிரியான சிந்தனை மக்களுக்கு வருது. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இப்படி இல்லைன்னு சொன்னா உலகம் இயங்குமா? இந்த உலகத்துல எல்லாருமே பணக்காரர், எல்லாத்தையும் வசதி இருக்கு. இந்த நிலை இருந்தா உலகம் ஒரு கிழமையில நாடி போயிருக்கு. ஏன்னா இந்த குப்பை அல்லத்துக்கு எவனும் வரமாட்டான், எல்லாத்தையும் காசு இருக்குது, குப்பை அல்லத்துல வரமாட்டான். அப்ப இந்த, அதாவது நாங்க அசிங்கமாக இருக்குது அறுவறுப்பாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய வேலைகளுக்கு ஆள் இருக்காது. அப்ப உலகம் அறுவறுப்பா போயிருக்கு. எல்லாருமே டாக்டரா இருந்தா யாரு மருந்து வாங்குறது, யாரு மருந்து கொடுக்கிறது? உலகம் இயங்குறது சொன்னா ஒரு ஆள் டாக்டரா இருக்கணும், ஒரு 100 பேர் நோயாளியா இருக்கணும், 10 பேர் பார்மசி வைக்கிறவனா இருக்கணும், ஒத்தம் மருந்து கண்டுபிடிக்கிறவனா இருக்கணும், இன்னொருவா மருந்து கொண்டு போறவனா இருக்கணும், இன்னொரு வாகனம் ஓட்டுவனா இருக்கணும். அப்பதான் எல்லாரும் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம். டாக்டருக்கும் காசு கிடைக்கும், வாகனம் ஓட்டுவனுக்கும் காசு கிடைக்கும், பார்மசி வச்சிருக்கணும் காசு கிடைக்கும், மருந்து தயாரிக்கிறவனுக்கும் காசு கிடைக்கும், வாகனம் ஓட்டுவனுக்கும் காசு கிடைக்கும், ஆட்டோ டிரைவருக்கும் காசு கிடைக்கும். எல்லாரும் வாழணும்னு சொன்னா உலகத்துல மனிதர்களுக்கு இடையில இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கணும். ஆனா இந்த ஏற்றத்தாழ்வு வச்சு அல்லா ஏதாவது பாகுபாடு காட்டுறானா? அவங்க செய்யக்கூடிய நன்மையில அல்லா பாகுபாடு காட்டுறானா? அவங்க உதாரணமா ஒரு கோடீஸ்வரம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறான், ஒருவர்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, அவன் 10 ரூபாய் கொடுக்கறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நன்மை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கறான்? நன்மை அவங்க கொடுத்த பணத்தின் அளவு வச்சு அல்லாஹ் கொடுக்கறானா? அவர் அவருடைய ஈமான வச்சு கொடுக்கறானா? அவன் அவருடைய இஹ்லாஸ் வச்சு கொடுக்கறானா? அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்தக்கூடிய அந்த பணத்தை வச்சு அல்லாஹ் தஆலா நன்மை கொடுத்தது கிடையாது. அதனாலதான் ரசூல் சொன்னாங்க, நீங்க உகது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் ஒரு சஹாபி அள்ளி கொடுத்தா அல்லுக்கு சமமாகாதுன்னு சொன்னாங்க. நாங்க பல அவர்கிட்ட பணம் இருக்குது, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், பணம் இல்லாத ஒரு சின்னொன்ன கொடுக்கலாம், அவனோட ஈமான் சரியாக இருந்தா அல்லாஹ்விடத்துல அந்தஸ்து பெறுது. உலகத்துல ஒருவன் அல்லாஹ் கண்ணில்லாம படைச்சிட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எனது அடியானுடைய 2 கண்ணையும் நான் பறிச்சு அதை அவன் சகிச்சு கொண்டால் அதற்காகவே அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன். இப்ப கண் இல்லவனை விட கண் இல்லாதவன் பாக்கியம் பெறுறான், அதை பொறுத்து கொண்டா பாக்கியம் பெறுகிறான், அதுக்காக அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குது. பணக்காரனை விட ஏழை பாக்கியம் பெறுறான், அதனால சில நலவுகளும் பெறுறான். அப்ப உலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஏற்றத்தாழ்வுகளை வச்சிருந்தால், பொருளாதார ரீதியான வளர்ந்த ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் வச்சிருந்தாலும் ஈமான் இஹ்லாஸ் என்பது உலகத்தோட சம்பந்தப்பட்டது. அதாவது ஒருவன் பணக்காரன் வேணாலும் கூட்டிக்கொள்ளலாம், ஏழை வேணாலும் கூட்டிக்கொள்ளலாம், அதை வச்சுதான் அல்லாஹ் தஆலா அந்தஸ்து கொடுக்கிறான். இதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிற போது வரபா பாதக்கும் பௌக்கா பாதின் தரஜான், அல்லாஹ் தஆலா உங்களில் சிலரை சிலரை விட தரஜாக்கள் உயர்த்தி இருக்கிறான். இதை கூட அல்லாஹ் எதுக்கு செய்திருக்கிறான்? எபுலுவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களது அழகிய செயல் யார் என்பதை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வாக படைச்சிருக்கிறது, அல்லது ஒருவருக்கு ஒருவருக்கு அல்லாஹு தஆலா சில வசதிகளை கொடுத்து சிலருக்கு சில அங்கவீனங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அன்புல குறைபாடு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மான் என்கிற அந்த பண்புல குறைபாட்டால் ஏற்படுத்தாது. அப்ப அல்லாஹை பற்றிய சரியான முழுமையான ஒரு விவரம் தெரிகிற போது இந்த மாதிரியான சந்தேகங்கள் இல்லாம போகும். அப்ப நாங்க இதை தெளிவுபடுறதா இருந்தா என்ன செய்யணும்? அல்லாஹை பத்தி நாங்க படிக்கணும், நாங்க அல்லாஹ் எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனா முழுமையான அல்லாஹ்வுடைய பேர்களை புரிஞ்சு அதனுடைய அர்த்தங்களை விளங்கி அது எங்களுக்கு என்ன சிந்தனைய தருகிறது என்ற தெரிஞ்சு நாங்க செய்யறோமா என்றது நாங்க பார்க்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய அன்பை ஒட்டி இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுறோம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று அன்புள்ள இறைவன் ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு அடிக்கிறான், அடி வாங்குறவன் மேல அன்பா தான் இருக்கணும், அடிக்கிறவனுக்கு ஏன் அவன் தண்டனை கொடுக்கறது இல்ல? அப்படி தண்டனை கொடுக்காத ஒரு இறைவன் நாங்க ஏத்துத்தான் ஆகணுமா? ஒரு அன்பாளனாக இருந்தா பாதிக்கப்பட்டவன் மீது பரிவு வரத்தானே வேணும் என்கிற அடிப்படையில் கேட்பாங்க. ஆனா இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இதுக்கு ஒரு தெளிவையும் சேர்த்து தான் சொல்லுது. இந்த உலகத்தை பொறுத்தளவுல இஸ்லாத்தினுடைய பார்வையில அது ஒரு சோதனை கூட, இது ஒரு டெஸ்ட் நடக்கிற இடம். அல்லது கலக்கல் மௌத்தவள் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அவன் தான் உங்களுக்கு வாழ்வை மரணத்தையும் படைத்தான், எதுக்காக என்றால் உங்களுக்கு அழகிய செயலை செய்வர்கள் யார்? அப்ப இது ஒரு சோதிக்கக்கூடிய இடம். ஒரு மாணவர் வகுப்புல ஆசிரியர் பாடம் நடத்துறார், மாணவர்கள் தவறு விடுறாங்க, தவறு விடும்போது திருத்தலாம், இது அப்படி இல்லை இப்படி எழுதுங்கன்னு சொல்லி. ஆனா அதே ஆசிரியர் எக்ஸாம் ஹோல்டர் இருக்கிறார், கேள்வி பேப்பரை பார்த்து மாணவர்கள் தவறா விட எழுதிட்டு போறாங்க, அவர் பார்த்துட்டு தான் போவார், இதை விட திருத்தக்கூடாது, திருத்தினா அவர் சரியான ஆசிரியரா இருக்க மாட்டார். ஏன்னா சோதனை என்ற போது நீங்க எழுதி முடிஞ்சதுக்கு போற ரிசல்ட் போடுவோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை சோதனைக்குரிய களமாக ஆக்கியிருக்கிறதுனால நீங்க எல்லாத்தையும் செஞ்சு முடியுங்க, மறுமையில வந்து ரிசல்ட் இருக்குது என்கிற அடிப்படையில அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவர் அவர் செய்வதற்கு உடனுக்குடன் தண்டனை கொடுக்கறதில்லை. ஆனால் வரம்பு மீறி போகிற போது மக்கள் திருந்த வேண்டும் என்றதுக்காக சில அழிவுகளையும் சில சோதனைகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதையும் வேறு சில இடங்களும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் இப்படி அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மான் அளவட்ட அல்லாஹன் என்கிற அந்த பண்பை நாங்கள் விரிவாக புரிந்து கொள்வது போல அல்லாஹூர் பாவங்களை மன்னிக்கிறவன், அல்லாஹ் முசவ்வீர் அவன் உருவம் அமைக்கிறவன், அவன் அல்லாஹ் ஹாலிக் படைப்பாளன், இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் தெளிவாக விரிவாக அறிகிற போது அல்லாஹை பற்றிய மகத்துவம் மனுஷன் உள்ளத்துல கூடும், அல்லாஹை பற்றிய அன்பு கூடும், அல்லாஹை பற்றிய அச்சம் ஏற்படும், அவனுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்கிற ஆசை வரும். இங்க ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பாட்ட பேசுகிற போது பேசுகிற வசனம் உண்டு, அவனுடைய அந்த ஆச்சரியமான அந்த அணுகுமுறையை காட்டுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாப்பாட்ட சொல்றாங்க, யாபத் இன்னி அஹாபு அய்யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான், ரஹ்மானிடம் இருந்து உங்களுக்கு ஒரு வேதனை வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன், நீங்கள் சைத்தானுக்கு தோழனாக ஆகிவிடுவீங்களோ நான் பயப்படுறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த வசனத்தை பாருங்க, அளவற்ற அருளாளனம் இருந்து அன்பாளிடம் இருந்து உங்களுக்கு தண்டனை வந்துவிடும் என்று நான் பயப்படுறேன். உண்மையை தண்டனை சொல்ல போது என்ன சொல்லியிருக்கணும்? கடுமையா தண்டிக்கிற அல்லாட்டையும் உங்களுக்கு தண்டனை வந்து நான் பயப்படுறேன், இப்படித்தான் சொல்லிருக்கணும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட சொல்றாங்க, வாப்பா அந்த அளவில்லாத அருள் அன்பாளன் இருக்கிறானே அவன் தண்டனைக்கு நீங்க ஆளாயிருவீங்க நான் பயப்படுறேன், நீங்க சைத்தானுக்கு தோழனாயிருவீங்க நான் பயப்படுறேன், நீங்க அதை இந்த போக்க விட்டுருங்க என்று சொல்றாங்க. ஏன்டா அல்லாஹ்வுடைய அன்பை சரியாக புரிந்து கொண்டால் இந்த அன்பாளனுடைய தண்டனைக்கு நான் ஆளாயிடக்கூடாது என்ற அச்சம் இருக்கும். இப்ப சாதாரணமா ஒரு ஆள் எப்ப பேசினாலும் கதைச்சாலும் ஏசியே பேசுவான்னு வச்சுக்கோங்க, மாடா போடா நாய பேயினா பேசுவார், இவரை பார்த்து அவர் பேசுவாரு கவாமா நடந்துக்கன்னு சொன்னா கணக்கு வராது, அவர் வளமே அப்படித்தான் பேசுவார், அவரை பேச்சே ஏற்றிட்டான். அப்ப அந்த ஏற்றிக்கு நமக்கு ஒரு மாதிரி அந்த ஏற்ற பத்தி ஒரு கவலை இருக்காது. வளமையா அடிக்கிறவர் அடிக்கிறத பத்தி ஒரு பிரச்சனை, இவரை போய் அடிக்கிட்டா இப்பாருன்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனா நல்ல அன்பான ஒருவர் ஏதாவது ஒன்று செஞ்சா அடிப்பார்னு வந்தா இவ்வளவு இறக்கமான ஆள்கிட்ட போய் அடி வாங்கிட்டேங்கிறது ஒரு அது கேவலமானது. எப்பயுமே அன்பா பேசுறவர்கள் கோபத்துக்கு நம்ம ஆளாகிறதுன்றது நாங்க மோசமா நடக்கிறோம் என்றதுக்கான அடையாளம். அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செய்யறாங்க, வாப்பாட சொல்றாங்க, அல்லா ரொம்ப அருளானன், நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா அவன் தண்டனைக்கு அன்பாளனுடைய தண்டனைக்கு நீங்க ஆளாகிறீங்க, நான் பயப்படுறேன். ஒரு கோபக்காரன்ட்டு அடி வாங்கலாம், நல்ல ஒரு அன்பான ஒருவர்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு நீங்க மோசமாயிருவீங்க, நான் பயப்படுறேன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாவுடைய அன்ப சரியாக ஒரு ஆள் புரிந்து கொண்டால் இந்த அன்பாவுடைய கோபத்துக்கு நான் ஆளாக கூடாது, அவனுடைய தண்டனைக்கு நான் ஆளாக கூடாது என்கிற எண்ணம் ஏற்படும். குர்ஆன் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பல இடங்கள்ல அல்லாஹு தஆலா அவனுடைய அன்பை அடைஞ்சு கொள்வதற்கான வழிகளை சொல்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அவனுடைய அன்பை அடைந்து கொள்வதற்காக பல செய்திகளை சொல்கிறான். இந்த இடத்தில் ஓரிரு செய்திகளை சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாபி உசீபு பிஹி மன் அஷா, என்னுடைய வேதனை இருக்கிறது, நான் நாடுகிறவர்களை அது அடையும். ரஹ்மத்தி வசியத் குல்ல செய்யின், என்னுடைய அன்பு இருக்கிறது, அது எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. யார் என்னை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எனது ரஹ்மத்தை நான் பதிகிறேன். அவர்கள் ஜகாத்தை கொடுக்கிறவங்களுக்கு நான் என்னுடைய அன்பை பகிர்கிறேன், என் ரஹ்மத்தை கொடுக்கிறேன். வல்லதீனஹும் பிஆயாத்தினா யூமினூன், எங்களுடைய வசனங்களை நம்பக்கூடியவர்களுக்கும் நான் என்னுடைய ரஹ்மத்தை பதிகிறேன். அல்லதீன யத்தபியூன ரசூல நபியல் உம்மி, இந்த அதாவது எழுத்தறிவு இல்லாத இந்த நபியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் நான் என்னுடைய ரஹ்மத்தை விதியாக்குகிறேன் என்று அல்லாஹு தஆலா சூரா ஆராஃபில் சொல்லி காட்டுகிறான். சூரா தௌபாவில் சொல்கிற போது வல் மூமினூன வல் மூமினாத் பஅதுஹும் அவ்லியாஉ பஅத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருப்பார்கள். எதுன்னு சொன்னா யாமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவதிலும், வயன்ஹவுன அனில் முன்கர் தீமையை தடுப்பதிலும், வயுகீமூன ஸலா தொழுகை நிலைநாட்டுவதிலும், வயுஊத்தூன ஸகா ஸகாத்தை கொடுப்பதிலும், வயுத்தீஊன அல்லாஹ வ ரசூலஹு அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவதிலும் ஒருவர் மற்றவருக்கு துணையா இருப்பாங்க. உலாயிக சயர்ஹமஹுல்லாஹ், இத்தகையவர்களுக்கு தான் அல்லாஹ் தனது ரஹமத்தை விதியாக்குகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வாறு பல அதாவது குர்ஆனுடைய பல வசனங்களில் அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹமத்தை அடைஞ்சு கொள்வதற்கான வழி என்ன என்கிறத சட்டங்கள் ஊடாக சொல்லியிருக்கிறான். உண்மையில் இங்கு நான் சொல்ல வந்தது என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் பற்றிய சரியான ஒரு அறிவு எங்களுக்கு தேவை. கடந்த காலத்தில் தௌஹீத் பிரச்சாரம் செய்த அறிஞர்களுடைய பிரச்சாரத்தினுடைய ஒரு பெரும் பகுதியாக அது இருந்திருக்கிறது. மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை சரியாக அறிந்து கொள்வது, அல்லாஹ்வை பற்றிய அறிவை சரியாக மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த அல்லாஹ்வை தவிர யாரை நாங்கள் வணங்கக்கூடாது, இந்த அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு யாரை நாங்கள் ஒசத்திடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நம்ம குறைச்சிடக்கூடாது என்கிற தெளிவு மக்களுக்கு வரும். அப்படி இல்லாத போது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், சாதாரண விளையாட்டுக்காக எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துகள் குறைக்கப்படுது. இப்ப நாங்கெல்லாம் சின்ன வயசுல எங்களுக்கு சில செய்திகள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப மக்கள் அல்லாஹ்வை பத்தி எந்த மாதிரியான அறிவோடு இருந்திருக்கிறாங்க அந்த செய்திகளை வச்சு பார்க்கும்போது விளையாண்டுக்கலாம். இப்ப சாதாரணமாக இப்ப நாங்க சின்ன வயசுல வெள்ளக்காரனை கண்டி இவங்க எப்படி வெள்ளையாயிக்கிறாங்க என்று கேட்ட நேரத்தில் எங்கட உமா பாப்பா எங்களுக்கு சொல்லி தந்தது என்ன, அல்லாஹ்வு தஆலா மனுஷனை படைச்சு முதலாவது மண்ணால செஞ்சு நெருப்புல வச்சானாம், வச்சு எடுத்தவனே கொஞ்சம் வேகறதுக்கு முன்னால எடுத்துட்டானா, பார்த்தா அவங்க தான் வெள்ளக்காராக்கலாம். அதுக்கு பிறகு மண்ணால செஞ்சு வச்சதுக்கு பிறகு கொஞ்சம் முன்னுக்கு வேகாம எடுத்துட்டோன்னு சொல்லி நல்லா வேக வச்சு எடுத்தா அப்புறம் அவங்க பார்த்தா அவங்க அப்படியே கருப்பர்கள், அவங்க தான் வந்து இப்ப நீக்கிறோம் கருப்பர்கள். அதுக்கு பிறகுதான் ரெண்டுக்கு நடுவுல எடுத்து இப்ப நாங்க இலங்கை இந்தியாக்கள் படைக்கப்பட்டது இப்படி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய படைப்பு சம்பந்தமா, இப்ப மனுஷன் ஒரு வேலையை செய்யும் போது அந்த அனுபவத்தின் ஊடாக கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற மாதிரி இப்படி காட்டியிருக்கிறாங்க. இது அவங்க உண்மை நம்பி ஒரு செய்தியாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்ப அல்லாஹ்வை பத்தி ஒரு அறிவு இல்லாம இது சாதாரண ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பேசும்போது அவங்க விவரம் இல்லாம சொன்னாலும் இது அல்லாஹ்வை மனிதனுடைய அந்தஸ்துக்கு தாழ்த்தி இணை வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அல்லாஹ்வால மன்னிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய குற்றம் செயல். அப்ப இந்த மாதிரியான இதுகளெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ்வை பத்தி ஒரு அறிமுகம் சரியாக கொடுக்கப்படல. இப்ப கடந்த காலத்தில் இஸ்லாமிய பிரச்சாரம் தொழில் பிரச்சாரம் செய்த அறிஞர்கள் அல்லாவை பற்றியும் அவனுடைய பண்புகளை பற்றியுமான அறிவை கொடுக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்திருக்கிறாங்க. அந்த அல்லாவை பற்றிய சரியான அறிவை கொடுப்பதனூடாக தஸ்கியா என்கிற உளப்பரிசுத்தையும் இரையச்சத்தையும் முனாக்கப்பட்டுள்ள அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தையும் வளர்க்கலாம் என்ற காரணத்தினால தவாவுல இதுக்கு பெரும் பங்கு கொடுத்திருக்கிறான். நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பதை விட இந்த அறிவு தான் ஒரு மனிதனை முழுமையா திருத்தும், இந்த அறிவு தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல பக்குவத்தை கொண்டு வரும் என்ற அடிப்படையில் அவங்க தௌவா செஞ்சிருக்கிறாங்க. எங்களுடைய தௌவாவுல விடப்பட்ட பெரிய குறைகளில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய அஸ்மாவா சிபாத் சம்பந்தமாக மக்களுக்கு சரியாக சொல்லாது இருக்குது. கடந்த காலத்தை பொறுத்தளவுல அஸ்மாவா சிபாத்தை பத்தி இலங்கை பிரச்சாரத்தில் யாரும் பேசல. அத வந்து அதாவது முத்தசாபிவாத்தான விஷயம், புரிந்து கொள்ள முடியாத விஷயம் விட்டுட்டாங்க. ஏனைய ஜமாத்துக்களை பொறுத்தளவு அஸ்மாவா சிபாத் சம்பந்தமான பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. அதுல அவங்க தவறான கொள்கைகளை அசரியா மாத்திருத்தியா போன தவறான கொள்கைகளை அவங்களுடைய கொள்கையான குணமாக்கி வச்சிருக்கலாம், பொதுமக்களுக்கு தெரியாது. நாங்க தௌஹீதுடைய அஸ்மாவா சிபாத்துல அல்லாஹ்வை எப்படி ஒருமைப்படுத்துவது, அதுல எப்படி இணை வைக்காமல் இருக்கிறது என்ற செய்தி மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய உண்மையான மகத்துவம் என்ன, அதனுடைய வல்லமை என்ன என்கிற விவரத்தை பொறுத்தளவுல அது மக்களுக்கு போதிய அளவு கொடுக்கப்படாத காரணத்தினால் அது மனிதர்களுடைய தௌஹீத் சிந்தனை உள்ளவர்களுடைய தஸ்கியா விஷயத்துல பரிசுத்த விஷயத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை நாங்க பார்க்கிறோம். எனவே முழுமையாக அல்லாவை பற்றிய குர்ஆன்ல சுன்னாவுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவை வளர்த்துக் கொள்வதுங்கிறது தௌவாவினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதி, மிகப்பெரிய இல்மாக இதைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே முடிந்த வரைக்கும் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்கிற அல்லாவுடைய அழகு திருநாமங்களூடாக அல்லாவை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா அல்லாவை முழுமையாக விளங்கி அவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய அவனுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.